بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் ஜும்மாவிலிருந்து இன்று வரை நம்முடைய நேரத்தை மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுக்கு விருப்பமான வழியில் நாம் கழித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட உயரிய சிந்தனைக்குரியவர்களாக, அல்லாஹ் விரும்புகின்ற அமலை தேர்வு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் நம்மை பார்த்து வானவர்களிடம் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு நன்மையில் போட்டி போடுவோம், நன்மையில் விரைவோம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. என்னை பயானுக்காக அழைத்த மௌலவி அப்துல்லா அவர்களிடம் என்ன தலைப்பில் பேசலாம் என்று கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் மிகவும் கவலைப்பட்டு சொன்னார்கள். இன்றைக்கு மக்களிடம் அமல் குறைந்து விட்டது, நிறைய பேசுறாங்க, கொள்கையை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள், தௌஹீது ஷிர்கை பற்றி கூட அறிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சுன்னத்தை பேணுகிற விஷயம், கடமையான ஃபர்லான விஷயங்களில் மிகவும் அசட்டைத்தனமாக பொழுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். மக்களுக்கு அமலில் ஆர்வம் வர வேண்டும், வழிபாடுகளை நிறைவாக செய்ய வேண்டும், அந்த வகையில் ஒரு உரையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று மௌலவி அவர்கள் கேட்டார்கள். உண்மையில் இது காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம்தான். இன்றைக்கு அநேகமான மக்களிடம் ஓரளவுக்கு கொள்கை தெளிவு வந்திருக்கிறது. தௌஹீத், ஷிர்க், சுன்னா, பிதா என்றெல்லாம் பேசுவார்கள், ஆனால் ஃபர்லான தொழுகை விஷயத்திலே கோட்டை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வணக்க வழிபாடுகளை செய்வதில் அலட்சிய போக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை கணிசமாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அந்த நபர்களில் ஒருவராக நானாக கூட இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். இதை இங்கே பேசுவதற்கு காரணம் அவர்களை குறை சொல்வதற்காக அல்ல, நாம் எல்லோரிடமும் ஏற்படக்கூடிய ஒரு பலவீனம்தான், அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த தர்பியாவுடைய நோக்கம் நம்மிடத்தில் ஏற்படுகின்ற பிழைகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய விஷயத்துக்குள் நாம் செல்லலாம். அன்பான சகோதரர்களே, உள்ளங்கள் இழக்கூடிய இடம் நம்முடைய உள்ளம். உள்ளம், உணர்வுகள், சிந்தனைகள், நம்பிக்கைகள், உணர்வுகள், இவையெல்லாம் எழுகின்ற இடம் என்ன? நம்முடைய உள்ளம். இந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற பொருட்கள் என்ன? நம்முடைய உறுப்புகள். நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வருகிறது, உடனே நம்ம என்ன செய்வோம்? உறுப்புகளால் அதை பிரதிபலிப்போம். நம்முடைய உள்ளம் சொல்லும் அந்த பொருளை சாப்பிடலாம் என்று சொல்லும். அதை நம்முடைய உறுப்புகள் மெய்ப்படுத்தும். ஒருவர் மீது நாம் அன்பு வைத்திருப்போம். அந்த அன்பை நம்ம எப்படி உறுதிப்படுத்துவோம்? அந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துவோம்? ஒருவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அவர் மீது நீங்கள் அன்பு கொண்டிருக்கிறீர்கள், அவர் மீது உங்களுக்கு பாசம் ஏற்பட்டிருக்கிறது, அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? அவரிடத்தில் எங்க வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பிடுங்க, அல்லது அவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அந்த சிரமத்தை துடைப்பதற்காக நம்ம முயற்சி செய்வோம். நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற சிந்தனைகள், உணர்வுகளை உறுப்புகள் மூலமாகத்தான் நாம் வெளிப்படுத்துகிறோம். இப்படித்தான் எல்லா விஷயங்களும். ஒரு மகன் பெற்றோரை நான் மிகவும் நேசிக்கிறேன், பெற்றோரை மிகவும் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். உண்மையில் அவர் விரும்புகிறார் என்றால் என் உள்ளத்தில் பாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா போதுமா? அப்படி அவர் சொல்லி உறுப்புகளால் அவர் வெளிப்படுத்தாவிட்டால் அது பொய்யான அன்பு. உண்மையிலே அவருக்கு பெற்றோர் மீது அன்பு இல்லை. இது எந்த வகையான அன்புனா, அரசியல்வாதிகள் சொல்வார்கள்ல, உங்களுக்கு முஸ்லிம்களே, உங்களுக்கு எங்களுடைய உள்ளத்தில் இடம் உண்டு சொல்லுவாங்க, உள்ளத்தில் இடம் உண்டு சொல்லுவாங்க, ஆனா முஸ்லிம்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க. அப்ப இது பொய், நடிப்பு, நாடகம். உண்மையிலே அன்பு இருந்தா என்ன செய்வாங்க? நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது சரி செய்வாங்க. அந்த உணர்வுகளை அவருடைய உறுப்புகள் வழியாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையை மனித சமுதாயத்துக்கு புரிய வைத்தார்கள். எந்த அடிப்படையை? உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளை உறுப்புகள் பிரதிபலிக்கும். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அலா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்லகத்தன், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, உடம்பிலே ஒரு பார்ட் இருக்கிறது, இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு பகுதி சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். அந்த ஒரு பகுதி சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். இதா ஃபசதத், அந்த ஒரு பகுதி, அந்த ஒரு துண்டு கெட்டுவிட்டால் ஃபசதல் ஜஸது குல்லுஹு, தலை, கண், காது, கை, கால், எல்லா உறுப்புகளும் கெட்டுவிடும். எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு அடிப்படை பொருளாக அந்த ஒரு உறுப்பு இருக்கிறது. அது என்ன? அது என்ன? உள்ளம். அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட முக்கியமான விஷயம்தான் நம்முடைய உள்ளம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் கெட்டவன் என்றால் அவனுடைய உள்ளத்திலே கெட்டது இருக்கிறதுனால அவனுடைய கையிலே கெட்டது வெளிப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கசடு இருக்கின்ற காரணத்தால் அவனுடைய நாவுகளிலே தீய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தீய எண்ணங்கள் இருக்கிற காரணத்தால் அவனுடைய கண்கள் தவறான இடங்களை நோக்கி பார்க்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த உள்ளம்தான். உள்ளத்தில் நல்லது இருந்தால் உறுப்புகள் நல்லதை வெளிப்படுத்தும், உள்ளத்திலே தீமைகள் இருந்தால் உறுப்புகள் தீமைகளை வெளிப்படுத்தும். இதுதான் அடிப்படை. இப்ப விஷயத்துக்கு வருவோம். நாம் அனைவரும் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோமா இல்லையா? அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது. கண்டிப்பாக நம்ம அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம். இது உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை. இந்த ஈமானை நம்முடைய உறுப்புகளால் வெளிப்படுத்த வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமான் உறுப்புகள் பிரதிபலிக்க வேண்டும். எப்படி நம்முடைய உணர்வுகளை எல்லாம் நம்முடைய உறுப்புகளால் பிரதிபலிக்கிறோமோ, அதுபோல அல்லாஹ்வை நான் நம்பியிருக்கிறேன் என்று நாம் சொன்னால், அது உண்மையானால், அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஆழ வேரூன்றி இருந்தால் நம்முடைய உறுப்புகள் வழியாக அந்த ஈமான் வெளிப்பட வேண்டும். அதுதான் என்ன? தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், குர்ஆன் ஓதுதல், அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தல், உறுப்புகள் வழியாக நம்ம வெளிப்படுத்தணும். இது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்றால் உன் அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? நான் உள்ளத்துல சொல்றேன், நான் அல்லாஹ்வுக்கு அடிமை, யாரெல்லாம் நீ என்னுடைய எஜமான், அது உள்ளத்தை வச்சுக்கிட்டா போதுமா?
யாரெல்லாம் அவனுடைய அடிமைங்கிறத அவனுடைய செயலாக வெளிப்படுத்தணும். அப்போதுதான் அந்த அடியானுக்கு முழு திருப்தி வரும். அந்த செயலால் அவன் வெளிப்படுத்தாத வரை அவனுடைய உள்ளத்திலே அவனுக்கு முழு திருப்தி வராது. நான் அடிமை, நீ தான் என்னுடைய எஜமான். இதை நம்ம செயலால் எப்படி வெளிப்படுத்துவோம்? அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களை செய்வோம், அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களை விட்டு நாம் விலகி இருப்போம். அல்லாஹ்வுக்கு நாம் அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை நாம் செய்வோம். அப்ப இதுதான் அடிப்படை. ஒரு மனிதரிடம் அமல்கள் எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அவர் அந்த அளவுக்கு ஈமானில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கிறது, மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பது விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நம்முடைய செயல்களை கூட அமல் ஈமான் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக ஈமான் என்ன? நம்பிக்கை தானே. ஈமான் என்னங்க அர்த்தம்? நம்பிக்கை. அது உள்ளம் சார்ந்த விஷயமா உறுப்பு சார்ந்த விஷயமா? உள்ளம் சார்ந்த விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தில் அமல்களை கூட ஈமான் என்று குறிப்பிடுகிறான். சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் 6 மாத காலம் பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுதார்கள். கிபிலா மாற்றுவதற்கு முன்னால் 6 மாத காலம் பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுதார்கள். பிறகு அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருகிறது, ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா, ஃபவல்லி வஜூஹக மஸ்ஜித் அல் ஹராம், உங்களுடைய முகத்தை மஸ்ஜித் அல் ஹராமை நோக்கி நீங்கள் திருப்புங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய முகத்தை காபத்துல்லாவை நோக்கி நீங்கள் திருப்ப வேண்டும். காபாதான் இனிமே உங்களுக்கு கிபிலா என்று அல்லாஹ் சட்டத்தை மாற்றுகிறான். 6 மாத காலம் தொழுது இந்த சட்டம் கிடைக்காமல் மரணித்த பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவங்களாம் காபாவை நோக்கி தொழுகல. எதை நோக்கி தொழுதாங்க? பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுது மரணித்து விட்டார்கள். இப்போது சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு சந்தேகம். இந்த சட்டம் தெரியாம நம்ம எவ்வளவோ தொழுதிருக்கிறோமே, அந்த தொழுகை அல்லாஹ் நிராகரிச்சிருவானா? அப்ப அது தவறா? இப்ப சொன்னதுதான் சரின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி உள்ளது தவறாகி விடுமா? அதுக்கு அமல் கிடைக்காதா, நன்மை கிடைக்காதா என்ற மன சந்தேகம், கவலை ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சொன்னான், வமா கானல்லாஹுலி ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அல்லாஹ் அழித்து விட மாட்டான். அல்லாஹ் என்ன சொன்னான்? உங்களுடைய ஈமானை அல்லாஹ் அழித்து விடக்கூடியவன் அல்ல, அதை பாழாக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கலாம்? உங்களுடைய அமலை அல்லாஹ் அழிச்சிட மாட்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல, இப்படி சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான்? அதில் ஒரு உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். உங்களுடைய ஈமானை அல்லாஹ் அழித்து விட மாட்டான். சஹாபாக்கள் நினைச்சது நம்முடைய அமல் அழிஞ்சு போயிருமோ சொல்லி. ஆனா அல்லாஹ்வுக்கு சொன்ன பதில், உங்களுடைய ஈமான் அல்லாஹ் அழிக்க மாட்டான், கவலைப்படாதீங்கன்னு சொன்னான். அப்ப என்ன காரணம்? அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் ஈமானாக பார்க்கிறான். அது ஈமானுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் பார்க்கிறான். அந்த ஈமானுடைய வெளிப்பாடு நம்மிடத்தில் எவ்வளவு மிகைத்திருக்க வேண்டும்! இந்த அமல்கள் விஷயத்தில் நம்ம எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம்! ஈமான்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லையே. இஸ்லாமிய சரியான அக்கீதாவில் உள்ளவர்கள் ஈமானுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள், சரியான கொள்கையில் உள்ளவர்கள் எல்லாம் ஈமானுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? அல் ஈமான் கவுலு வ அமல். ஈமான் என்பது சொல்லும் செயலும். ஈமான் சொல்லும் இருக்கிறது, செயலும் இருக்கிறது, நம்பிக்கை மட்டுமல்ல. இது நம்முடைய அக்கீதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை, சஹீஹான ஹதீஸை நீங்கள் பாருங்கள். அல் ஈமானு பிலவு வ சபஹுன ஷுஅபா. ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது. எத்தனை கிளை? ஈமான்ங்கிறது ஒரு விஷயம் அல்ல, உள்ளத்துல உள்ளது மட்டும் ஈமான் அல்ல. ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட 70 கிளைகள் கொண்டது. அஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லா. அந்த ஈமானில் மிக உயர்ந்த படித்தரம் சிறந்தது என்ன? லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா. வ அதுனாஹா, அந்த ஈமானுடைய கிளைகளில் இறுதி நிலையில் உள்ளது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கின்ற மக்களுக்கு இடையூறு தருகின்ற கற்களையும் முற்களையும் அகற்றுவதும், அதுவும் ஈமானில் ஒரு கிளை, அதுவும் ஈமானில் ஒரு பகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகை, நோன்பு, தானம், தர்மம் எல்லாமே ஈமான்ல வரும். இதுதான் இஸ்லாம். இந்த அமல்களை எதுவும் ஈமான், நம்ம ஈமான்ல வலுவா இருக்கணும், கொள்கை உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அப்படி என்றால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய கடமைகள், வழிபாடுகள், இபாதத்துகள் எல்லாவற்றையும் நாம் நிறைவாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் நீங்கள் மூமினை பற்றி, ஈமானை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற வசனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் ஈமானை சொல்வானோ அதை தொடர்ந்து அடுத்து அமலையும் அல்லாஹ் சேர்த்து சொல்வான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்தால் சொர்க்கம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனித நஷ்டத்தில் இருக்கிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டால் போதும் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஈமான் கொண்டு வ அமிலு ஸாலிஹாத், நல்லறங்களையும் செய்ய வேண்டும். இவர்களுக்கு தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் உண்டு. எங்கெங்கெல்லாம் ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை தொடர்ந்து அமலையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். ஏன் அல்லாஹ் சேர்த்து சொல்றான்? அமல் தேவையில்லையா? வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? இல்லை சகோதரர்களே, அமலும் ஈமான். ஈமான் இருந்தால் நம்மிடத்தில் அமல் இருக்கும். இது மிக முக்கியமான விஷயம். அதனால்தான் ஈமானிலே சிறந்து விளங்கிய நபிமார்கள், அல்லாஹ்வோட அவர்களுக்கு நேரடி தொடர்பு, அல்லாஹ்வுடைய அற்புதம் அவர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டது, பல்வேறு தியாகங்களை செய்தார்கள், அவர்களுடைய ஈமான்ல எந்த ஒரு சந்தேகமும் வராது. அப்படிப்பட்டவர்கள் நபிமார்கள். அந்த ஈமானில் உயர்ந்த அந்த நபிமார்கள் அமல்கள் விஷயத்தில் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபி பல நபிமார்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னஹும் கானு யஸாரிஊன ஃபில் கைராத் என்ன சொல்கிறான்? அவர்கள் நல்லறங்களில் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த விரைதல் நம்மிடத்தில் இருக்கணும், அது நம்மளை தள்ளும். இந்த ஈமான் நம்மளை என்ன செய்யும்னா, ஒரே நிலையில் நம்மளை இருக்க விடாது. நம்ம இரவு தொழுகிறோமா, தஹஜ்ஜ தொழுகிறோமா, நோன்புடைய சிறப்புகளை கேள்வி கேள்விப்படுறோம், அந்த உபரியான நோன்புகளை வைக்கிறோமா, குர்ஆன் ஓதுனா எவ்வளவு நன்மைகளை சொல்றாங்க, அந்த நன்மைகள் அடைக்கிற முயற்சி செஞ்சிருக்கிறோமா, நமக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, ஓத தெரிஞ்சாலும் அதை முறப்படி நமக்கு ஓத தெரியுதா, குர்ஆன்ல எத்தனை சூறாக்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். இப்படியெல்லாம் ஈமானிய வலிமை உள்ளவர்கள் சிந்திப்பார்கள், அவர்கள் நன்மையை நோக்கி விரைவார்கள். நபிமார்கள் அப்படித்தான் நன்மையை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய தூதர் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்களுடைய ஈமான்ல ஏதாவது நம்ம சந்தேகப்பட முடியுமா? அவங்கதான் மனிதர்களிலேயே ஆழமான ஈமான் உள்ளவர்கள். அதை நபி அவர்களே தெளிவுபடுத்தினாங்க. இன்னி அத்தகாக்கும் லில்லா, உங்களில் நான் தான் அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவன், என்னை விட நீங்கள் யாரும் அஞ்சுவிட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி யாரும் சொல்ல முடியாது. நீங்க வேற ஆளை பார்த்து சொல்ல முடியாது, நான் உங்களை பார்த்து சொல்ல முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உத்தரவாதத்தை வழங்கினான். இன்னி அத்தகாக்கும் லில்லா, உங்களில் நான் தான் அல்லாஹ்வுக்கு மிக பயப்படக்கூடியவன், என்னை மிஞ்சி யாரும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்துவிட முடியாது. நபியர்கள் தான் தக்குவாவில் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமல்கள் எப்படி இருந்தாங்க பார்க்கிறோம். உண்மையிலே இந்த தக்குவா நம்மகிட்ட அதிகமா இருந்தா, ஈமான் அதிகமா இருந்தா, நபியவர்கள் செயல்பட்ட மாதிரி தான் நம்ம இபாதத்துகள் அதிகமா செயல்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பாருங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவுல நின்று வணங்குறாங்க. நபி அவருடைய இரவு உனக்கு எப்படி தெரியுமா? அல்லாஹ் நல்லடியாருடைய பண்பாக சொல்கிறான், படுக்கையில் இருந்து அவருடைய விழாப்புறங்கள் விலகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்றான் பாருங்க, இலக்கியமா, படுக்கையில் இருந்து விழாப்புறங்கள் விலகும். ஏன்னா நம்ம படுக்கையில் படுத்தோம்னா எந்திரிக்க முடியாது நமக்கு. நம்ம படுக்கையோட விழாப்புறம் என்ன செய்யும், ஒட்டிக்கிறோம், அப்படிதான் நமக்கு இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், படுக்கையிலிருந்து அவருடைய விழாப்புறம் விலகும், எந்திரிப்பாங்க, படுக்கையை உதறிட்டு போவாங்க. அல்லாவின் மீது அன்பு கொண்டும் பயந்தும் அல்லாவை பிரார்த்திப்பார்கள், இரவில் நின்று வணங்குவார்கள். வல்லதீன ரப்பியும் சுஜ்ஜதம், அல்லாஹ் சொல்றான், இரவில் நின்று இறைவனுக்கு சஜ்தா செய்து வணங்குவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இது நல்லடியார்களுடைய பண்பு. நபி அவர்கள் இரவில் நின்று வணங்குவாங்க. எப்படி வணங்குவாங்க? நம்மளாம் அப்படி நின்று வணங்க முடிய, அப்படி வணங்குவாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் நின்று தொழுதுட்டாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்களேன்னு அவங்களோட சேர்ந்துட்டாங்க. தனியா தொழுகிறாங்க, நாம நபி அவர்களோட சேர்ந்துக்குருவோம், நபி அவர்களோட சேர்ந்து நம்ம இரவு தொழுகையை தொழுவோம் சொல்லி சேர்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதுறாங்க. அல் பக்ரா அத்தியாயம் எவ்வளவு பெருசா இருக்குது, ஓதுறாங்க. அது போய்கிட்டே இருக்குது, நபி அவர்கள் ஓதுறாங்க ஓதுறாங்க. இந்த சஹாபி, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியா பக்ரா ஓதி முடிப்பாங்க, அப்புறம் ருக்குவுக்கு போவாங்க, முதல் ரகாயத்து முடியும் நினைக்கிறாங்க. ஆனா பக்ரா முடிஞ்சு அடுத்து ஆல இம்ரான் தொடர்ந்தது. நபி அவர்கள் ருக்குவுக்கு போன பாடு இல்ல, என்னடா இது, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ருக்குவுக்கு போகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி ஆல இம்ரான்ல ஆல இம்ரானையாவது முடிச்சுட்டு ருக்குவுக்கு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆல இம்ரானும் முடிஞ்சிருச்சு, அடுத்து நிசாவை தொடர்ந்து நபி அவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, என் உள்ளத்துல சில தப்பான எண்ணம் கூட, இதெல்லாம் சஹாபாக்களே தப்பு நினைச்சாங்க, நம்ம இப்படி நினைக்கிறோமே, தொழுகைன்னு போய் நின்றுட்டு அதுல போய்கிட்டு ரசூலா இப்ப போவாங்களா ருக்கு அப்ப போவாங்களா, ஏன் நம்ம தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் சொல்லி அதையே அவங்க வருத்தப்பட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இப்படி நம்ம எப்படியாவது தொழுதிருக்கிறோமா, தொழுகையில ஒரு ரக்காயத்துல என்ன பக்ராவை முடிச்சு ஆல இம்ரான முடிச்சு அன்னிசாவை முடிச்சு ஒரு ரக்காயத்துல இந்த மாதிரி எந்த இமாம் மாதிரி இரவுல தொலை வச்சாரு வைங்களேன், இந்த இமாமுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி வணக்கம் அப்படி. ஆனா நபி அவர்கள் மக்களுக்கு திணிக்கல, அவங்க தனியா தொழுதாங்க, இந்த சாவி வந்து சேர்ந்துகிட்டாரு. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இப்படித்தான் நபி அவருடைய தொழுகை. ஏன், அந்த ஈமானிய உறுதியில தொழுகையில் அவர்கள் திளைத்து விடுவார்கள், தொழுகையை அவர்கள் சுவைத்து விடுவார்கள். நமக்கு பொழுதுபோக்குனா என்ன செய்வோம், பீச்சுக்கு போவோம் இல்லையா, நம்ம பொழுதுபோக்குனா பீச்சுக்கு போவோம், எங்கேயாவது பார்க்குக்கு போவோம், அல்லது ஏதாவது மாலில் போய் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி சுத்தி பார்ப்போம், இது நம்முடைய பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குன்னு சொல்லி நம்ம தொழுது இருக்கிறோமா, போர் அடிக்குதுங்க, நான் ஒரு 10 ரக்காய் தொழுதுட்டு வர்றேன், நம்ம தொழுது இருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொழுதுபோக்கே தொழுகைதான் தெரியுமா, நபி அவர்களுடைய டைம் பாஸ் அதுவே தொழுகைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுஹைலத்து குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. தொழுது அவங்களுக்கு சந்தோஷம், நேரம் போறது தெரியாது, மகிழ்ச்சி, இதுதான் நபி அவருடைய பொழுதுபோக்கு. சுபஹானல்லாஹ், எப்படி இருந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையே பாரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வைன்னஹாலா கபீரத்தும் இல்ல அலல் ஹாஷிஈன், உள்ளச்சம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த தொழுகை பெரிய விஷயமா தெரியாது, அதை தவிர மற்ற அனைவருக்கும் அது பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவே பொழுதுபோக்கா இருந்துச்சு, தொழுகையிலேயே திளைச்சிருவாங்க, ஓதுவாங்க, தொழுவாங்க, தொழுவ முடிச்சுட்டு பார்ப்பாங்க கால் வீங்கி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஹதீஸ், என்ன தப்லீக்ல பேசுற மாதிரி பேசுறாங்களே நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஓவரா போவாங்க, மனைவியை பார்க்காத, ஏன்னா குழந்தை குட்டியில பார்க்காத, அல்லாஹ் பாத்துக்கிறவான், நீ ஜமாத்துக்கு வந்துரு, ஜமாத்துக்கு வரும்போது சட்டி முட்டி பானை எல்லாத்தையும் தூக்கிட்டு வா, அப்ப மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்ப இந்த மாதிரி ஒரு தப்பான நம்பிக்கை, அப்படி நம்ம சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த ஈமான் ஆளை பயந்து விட்டால் அவர்கள் வழிபாடுகள் எவ்வளவு ஆர்வமாக தீவிரமாக இருந்தார்கள், கால் வீங்கி இருக்கும். கால் வீங்கிறதுக்காக அவங்க தொழுகிறது இல்ல, தொழுகையிலே திளைத்து அப்புறம் பார்ப்பாங்க கால் வீங்கி இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுடைய முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் இல்லையா? நீங்க பாவம் மன்னிக்கப்பட்ட அடியார், நாங்க பாவம் மன்னிக்கப்படாதவங்க, அந்த வாக்குறுதி அந்த உத்தரவாதம் வழங்கப்படாதவர்கள். ஆனா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டான், பிறகு ஏன் நீங்கள் கால் வீங்குகின்ற அளவுக்கு, ஹத்தா தவர்ரமத் கதமா, இரு கால்களும் வீங்குகின்ற அளவுக்கு நீங்கள் வணங்க வேண்டும் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? அஃபலா குன அப்தன் ஷகூரன் யா ஆயிஷா, ஆயிஷாவே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? என்ன சொன்னாங்க? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் விரும்புறேன். அந்த நன்றி உணர்வுல நபி அவர்கள் இது போன்ற பெரிய வழிபாடுகளை எல்லாம் செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றணும், ஈமான்ல மிகைக்க வேண்டும், தக்வாவில் உயர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அதனுடைய கிரேடு, அதனுடைய தரஜா என்ன? வழிபாடுகளை நாம் நிறைவாக செய்யணும், வழிபாடுகளை அதிகமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுபோல் சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய ஈமான், அவர்கள் நம்மளை விட சிறந்தவர்கள், உண்மையா இல்லையா? ஆனால் இன்றைக்கு சஹாபாக்களை பற்றி பல தவறான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய சிறிய சிறிய தவறுகளை எடுத்து சொல்லி, தவறுகள் இல்லாத விஷயங்களை கூட பெரிய தவறாக சித்தரித்து காட்டி பூதாகப்படுத்தி சஹாபாக்கள் என்று சொன்னால் பல பேருக்கு அலர்ஜியாகி விடுகிறது. அந்த நோய்க்கு மருத்துவம் செய்ய வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஆனா உண்மையிலே சஹாபாக்கள் தான் ஈமானில் உயர்ந்தவர்கள். அவர்களுடைய ஈமானை விட யாரும் உயர முடியாது. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் வந்து தியாகம் பண்ணாலும் சரி, மார்க்கத்துக்காக எவ்வளவு தொண்டுகளை செஞ்சாலும் சரி, சஹாபாக்களுடைய அந்தஸ்தை நாம் அடையவே முடியாது. அவர்கள் தனி, நம்ம தனி. அந்த ஈமான உயர்ந்த சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் எப்படி இருந்தாங்க? ஈமான் ஆளை இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்தினாங்க, தங்களுடைய உறுப்புகளால் அதை அவர்கள் பிரதிபலித்தார்கள். ஹதீஸ்களில் பார்க்கிறோம் பல்வேறு சம்பவங்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில், ரமலான் மாதத்தில், வீட்டில் இரவு நேரத்தில் நின்று தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்கும் பள்ளிவாசலுக்கும் ஒரு சின்ன சுவர் தான். வெளியில இருந்து பார்த்தா நபி அவர்கள் நின்றால் வெளியில உள்ளவங்க பார்க்கலாம், அந்த அளவுக்கு குட்டையான சுவர். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. நபி அவர்கள் வீட்டுக்குள்ள நின்று தொழுகிறாங்க. நபி அவர்களுடைய தலையை, உடலை வெளியில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. பார்த்தோட உங்களுக்கு சிந்தனை வருது, இதுதான் சஹாபாக்கள். நபி அவர்கள் நான் இரவு தொழுகிறேன் வாருங்கள் எல்லோரும் தொழுவோம் என்று அழைப்பு விட்டார்களா? கிடையாது. நபி அவர்கள் தொழுகிறத பார்க்கிறாங்க, அதன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தொழுகிறாங்க, அவங்க மட்டும் அல்லாஹ் வணங்குறாங்க, நம்மளும் வணங்கணும் என்ற சிந்தனை அவர்களுக்கு வருகிறது. பள்ளிவாசலிலே சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு பின்னாடி நின்று தொழுகிறார்கள். மறுநாள் விடுகிறது, இந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகிறது. இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, நாங்களா நின்று தொழுதமே? இதை கேள்விப்பட்ட சஹாபாக்கள், நீங்க மட்டும் என்ன தொழுகிறது, நாங்களும் தான் தொழுவோம். அவங்களும் வந்தாங்க. ரெண்டு நாள் போச்சு, செய்தி பரவுது. பரவ பரவ பள்ளிவாசலில் கூட்டம் கூடுகிறது. கடைசியில் பள்ளிவாசல்ல இடம் இல்லை. இது எந்த நேரத்தில் நடக்குது? காலை நேரமா? இரவு நேரம். நாமெல்லாம் உறங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பள்ளிவாசல்ல இடம் இல்லை, அந்த அளவுக்கு மக்கள் திரள் கூடிவிட்டது. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவாங்கன்னு சஹாபாக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க, நபி அவர்கள் வரல. நபி அவர்கள் பகலில் வந்தவுடன் சஹாபாக்கள் கேட்டாங்க ஆர்வத்தோடு, அல்லாஹ்வின் தூதரே, இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு நாங்களா எதிர்பார்த்து இருந்தோம், ஆனால் நீங்கள் வரவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் வேண்டும் என்றுதான் வரவில்லை. நான் ஏன் வரல? தெரிஞ்சுதான் வரல. ஏன் தெரியுமா? இன்னி ஹஷீத்தான் துக்தப அலைக்கும் சலாத்துல் லைல், இரவு தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுவோம் என்று நான் பயந்தேன். நீங்க ஆர்வத்தோட தொழுகிறீங்க அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் இதை கடமையாக்கிட்டா? கடமை இல்லாத வரைக்கும் யாருக்கு சிரமம் இல்லை. கடமையாக்கிட்டா என்ன செய்ய? இரவு தொழுவு கடமையாயிருச்சா? இப்ப நம்முடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தஹஜ்ஜத் தொழுவு கடமன் வைங்க, எத்தனை பேர் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம்? ஃபஜர் தொழுவை எத்தனை பேர் நம்ம தொழுகிறோம்? அஞ்சுவேலு தொழுவை எத்தனை பேர் தொழுகிறோம்? அதனாலதான் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் வரல என்று சொன்னார்கள். மற்றபடி வேற காரணம் இல்லை. அந்த தொழுக தவறு என்பதற்காக நபி அவர்கள் அதை விட்டுவிடவில்லை. இந்த சம்பவம் புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து சகோதரர்களை நம்ம என்ன புரிகிறோம்? இந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம புரியக்கூடிய விஷயம் என்ன? பெற வேண்டிய படிப்பினை என்ன? சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பாருங்க. அமல்கள் நபி அவர்களை பார்க்கறாங்க, தொழுகிறாங்க, யாரும் சொல்லல, யாரும் ஒரு மணி நேரம் பயான் பண்ணல, எதுவுமே இல்லைங்க. நபி அவர்களை பார்த்த உடனேயுமே அதை நோக்கி விரைந்தார்கள். பள்ளிவாசல்ல கூட்டம், இடம் இல்லை அந்த அளவுக்கு. ஏ ஈமானிய உறுதி, இது என்னது? இது ஈமானுடைய வெளிப்பாடு. அதனால் இது போன்ற அமல்களை செய்யறாங்க. நல்ல விஷயத்தில் சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள், பேராசை உள்ளவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போர்க்களத்தின் போது போர்க்களம் போவதற்கு முன்னால் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தார்கள். நாளைக்கு நான் கொடியை ஒரு மனிதரிடம் கொடுப்பேன், ரஜுலன், ஒரு மனிதரிடம் நான் போர்க்கொடியை தருவேன். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் அந்த மனிதர் விரும்புவார். வ யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அந்த மனிதரை விரும்புவார்கள். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வையும் விரும்புவார், ரசூலை இவர் விரும்புவார். இவரை அல்லாஹ்வும் விரும்புவாங்க, ரசூலும் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட மனிதரிடம் நாளைக்கு நான் கொடியை தருவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. என்ன நடக்குது? ஏன் நபி இப்படி சொன்னாங்க? காரணத்தோட தான் சொல்லுவாங்க. பேசாம நாளைக்கு யாருக்கையிலே கொடியை கொடுத்து விட்டுருக்கலாம். நபி அவர்களே ஒரு நாளைக்கு முன்னாடி இப்படி சொல்லணும். சொன்ன சஹாபாக்கள்கிட்ட என்ன நடக்குமோ அது நடக்கும். நம்மிடத்துல அது மாதிரி நடக்கணும். ஒவ்வொரு மூமின்களிடத்திலையும் இது போன்ற மாற்றங்கள் வரணும். அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய காரியம் என்று நமக்கு சொல்லப்படுகிறதா? சஹாபாக்கள் எப்படி அதிலே போட்டி போட்டார்கள்? இப்படி நபி சொல்லிட்டாங்களா? அன்னைக்கு நைட்டு பூரா பேச்சு. என்ன வெட்டி பேச்சா? இரவு நேரத்தில் நைட்டு பூரா சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? அந்த மனுஷர் யாரு? நைட்டெல்லாம் சிந்தனை ஓடுது ஒவ்வொரு சஹாபிக்கும். அந்த மனிதர் யார்? அல்லாஹ் ரசூலை விரும்பக்கூடிய அந்த மனிதர். அல்லாஹ் ரசூல் அந்த மனிதரை விரும்புவார். நாம் அல்லாஹ் ரசூலை விரும்பிடலாம், ஆனா நம்மள அல்லாஹ் ரசூல் விரும்புவாங்களா? அது பெரிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட சிறப்பை பெற்ற பாக்கியத்துக்குரிய அந்த மனிதர் யார்? அது நாம இருக்கக்கூடாதா? அந்த கொடி நமக்கு கிடைக்காதா என்று எல்லோரும் இரவிலே சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். விடிந்தோட முதல் வேலை என்ன? யார் அந்த சிறப்புக்குரியவர்? எல்லா சஹாபாக்கும் நபி அவர்கள் முன்னாடி போய் நிக்கிறாங்க. நபி அவர்கள் நம்மளை தான் தேர்வு பண்ணுவாங்க. நம்ம அந்த நபரா இருக்கக்கூடாதா? போருக்கு கொடியை தாங்கிட்டு போறது சும்மாவா? முதல் கொடி வச்சிருக்கவன தான் வெட்டுவான். போர்ல கொடியை தூக்கிட்டு போனா என்ன, நீ ஜெயிச்சிருவியா? நீ அந்த கொடி வச்சிருக்கணும் முதல் வெட்டுவான். இதுதான் போர்க்களத்தில் நடக்கும். இதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க அப்படித்தானே? ஆனா சஹாபாக்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, செத்தா பரவாயில்ல. அவங்க அதுக்கு பயப்படல. அவங்க எதிர்பார்த்தது என்ன? இந்த அந்தஸ்து எனக்கு கிடைக்கணும். அல்லாஹ் ரசூல் என்ன விரும்பணும்? இதுக்கா அந்த கொடி நமக்கு வேணும். கொடி வச்சுட்டு பின்னாடி வர்றதும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஹதீஸ்ல பாக்குறோம், உம்மா அஹ்பபுத்துல் இமாரத்தை இல்லா யௌமை இதின், நான் என்னைக்குமே ஆட்சிக்கு பதவிக்கு தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டதில்லை, ஆனா அன்னைக்கு நான் ஆசைப்பட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் தவிர வேறு என்னைக்கு என்னுடைய வாழ்நாளில் தலைமைத்துவத்துக்கு நான் ஆசைப்பட்டதில்லை. அல்ல அவங்கள தான் பெரிய தலைவராக்கணும். அமீருல் மூமினா இருந்தாங்கல்ல, நீண்டகால ஆட்சி செஞ்சாங்களா, உலகமே பார்த்து வியக்குகின்ற ஒரு மானுடம் போட்டக்கூடிய சிறந்த தலைவராக மாறினார்கள். ஆட்சியை வெறுத்தாங்க. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவங்க ஆட்சிக்கு ஆசைப்பட்ட, ஆட்சினா என்ன பதவிக்கு, அந்த தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டதுக்கு என்ன காரணம், நான் எல்லாத்துக்கும் மேல, எல்லாரும் எனக்கு கீழே, இந்த அகம்பாவத்துக்கு இல்ல. அந்த அந்தஸ்து நபி அவர்கள் சொல்லிட்டாங்க அந்த மனிதரோட சேர்த்து. என்ன அந்தஸ்து? அல்லா ரசூலை இவர் விரும்புவாரு, அல்லா ரசூல் இவரை விரும்புவாங்க, அது எனக்கு வேணும். உலகத்தில் நான் வாழும்போது இந்த அந்தஸ்தை பெற்றவனா இருக்கணும். இதுக்குத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த சிறப்பை தட்டி சென்றவர் யார்? அலி இப்னு அபு தாலிப், அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பை தட்டி சென்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு இந்த சிறப்பை கொடுத்தான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கறோம். இதான் சஹாபாக்கள்னா சும்மா கிடையாது. நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அதுல போட்டி, பொறாமை. இன்றைக்கு மனிதர்களுக்கு எதுல போட்டி வருது, பொறாமை வருகிறது? எனக்கு மேலையா, நீ எனக்கு கீழையா, நீ என்னோட எவ்வளியப்பட்ட ஆளு, நான் உனக்கு மேல. இந்த ஈகோ பிரச்சனைகளிலும், பெருமை அடிப்பதிலும், ஆணவம் கொள்வதிலும், அகம்பாவம் கொள்வதிலும் போட்டி பொறாமை. இந்த துன்யாவில் போட்டி, அழியக்கூடிய துன்யாவில் போட்டி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நல்லடியாருடைய பண்பாக சொல்லி காட்டுகிறார். நீங்க அல் மூமினூன் ஒரு அத்தியாயம் இருக்குதுல, அல் மூமினூன் யாரு? மூமினூன் யாரு? இறை நம்பிக்கையாளர்கள். அவர்கள் தொழுகையில் பயபக்தியாக இருப்பார்கள், தொழுகையை பேணுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், கற்பை பேணி பாதுகாப்பார்கள், ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள். எல்லா பண்புகளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் அவருடைய பண்பாக என்ன சொல்கிறான்? உலாயிகை சாரிஊன ஃபில் கைராத், இவர்கள் நல்ல விஷயங்களில் விரைவார்கள். வஹும் லஹா சாபிகூன், அந்த நல்ல விஷயத்தில் இவர்கள் போட்டி போடுவார்கள். போட்டி இருக்கணும் சகோதரர்களே. போட்டி மற்ற விஷயத்தில் இருக்கக்கூடாது. எதுல நமக்கு போட்டி இருக்கணும்? தீன்ல போட்டி இருக்கணும். ரோச வரணும், வெறி வரணும் தீன் விஷயத்துல. ரெண்டு சூறா இவர் படிச்சிருக்காரா? நான் மூணு சூறாவை மனப்பாடம் பண்ணுவேன், வரணும். இவர் இரவுல என்ன 6 ரக்காய் தொழுகிறாரா? நான் 10 ரக்காய் தொழுவேன். இதுல ரோச வரணும், இதுல அவரை விட நம்ம மிகைத்து நிக்கணும்னு வரணும். நபி அவர்கள் இதுல நமக்கு அனுமதி கொடுத்தாங்க. லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னதைன், இரண்டு விஷயங்களில் தவிர பொறாமை என்பது கிடையாது. ஒன்று, அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான், அவர் தர்மம் செய்கிறார், இதை பார்த்து பொறாமைப்படுங்கள். அல்லாஹ் எனக்கும் செல்வம் இருந்தா நான் நிறைய நன்மை செய்வேனே, பொறாமைப்படுங்க, வரணும் பொறாமை. இன்னொன்று, அல்லாஹ் அவருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறான், குர்ஆன் அறிவை கொடுத்திருக்கிறான், இரவெல்லாம் நின்று அந்த குர்ஆனை கல்வியை வைத்து அவர் அமல் செய்கிறார், இதை பார்த்து பொறாம வரணும். இந்த ரெண்டை தவிர எதுலையுமே பொறாம கூடாது, ஹராம். அபிசல்லாசவும் சொல்லிட்டாங்க. எதில பொறாமை நாம் கொள்ளக்கூடாதோ அதில் மக்கள் பொறாமை கொள்கிறார்கள். எதில் பொறாமை வர வேண்டுமோ அதுல பொறாமை வருவது இல்லை. பிரச்சனை எங்க? அப்ப ஈமானிய கோளார். அன்பான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, நல்லா யோசிச்சு பாருங்க. இது மாதிரியான ஒரு நிகழ்வு உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடத்தி இருக்கிறோமா? சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? சுபஹானல்லாஹ், உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 7 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து புகார் பண்ணாங்க. புகார் என்ன? புகார் ஜஹபஹுல் துஸூர். 7 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு கோரிக்கையை, தங்களுடைய மனக்கவலையை, மனக்குமுறலை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதரை, ஜஹப அஹலு துசூரி, செல்வந்தர்கள் பி தரஜாத்தில் உலா, உயர்வான அந்தஸ்துகளை தட்டி சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான், தான தர்மங்களை செய்கிறார்கள். எசூமூன கமான் அசூமு, நாங்க நோன்பு வைக்கிற மாதிரிதான் அவங்களும் நோன்பு வைக்கிறார்கள். யுசல்லூன கமானு சல்லி, நாங்களும் தொழுகிறோம் அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், நாங்கள் தர்மம் செய்வதில்லை. இதுதான் அவங்களுக்குரிய கவலை. என்ன விஷயத்தை கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? செல்வந்தர்கள் அமல் செய்யறாங்க, நாங்கள் அமல் செய்யறோம், ஆனால் அவங்களுக்கு செல்வம் இருக்கு, எங்களுக்கு செல்வம் இல்லை, நாங்கள் என்ன பண்றது? இதுதான் அவர்களுக்கு வந்த கவலை. போட்டி பொறாமை, இதுல போட்டி இருக்கணும் பொறாமை இருக்கணும். இந்த விஷயத்துல நம்மிடத்தில் போட்டி பொறாமை வந்தால் உண்மையிலே அல்ஹம்துலில்லா நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து விடும் சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும், நம்ம சிறந்த மனிதனாக இருப்போம், திறமைசாலியாக இருப்போம், சிறந்த அறிவாளியாக இருப்போம், எல்லா வகையிலும் நம்ம சிறப்புற்று விளங்குவோம். இதுல நமக்கு போட்டி வரணும், அடுத்தவளை பார்த்து நம்ம பொறாமப்படணும். யாரை பார்த்து பொறாமப்படணும், நல்ல கல்விமானா இருக்காரா அவர் மேல் நமக்கு பொறாம வரணும். என்ன பொறாம, இந்த ஆளுடைய கல்வியை அழிச்சு போடுவோம், இப்படி வரக்கூடாது பொறாம. அது சைத்தானுடைய பொறாம. இப்லீஸுக்கு வந்துச்சுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல, என்னை விட இவர் பெரிய ஆளா, இனிமே இந்த ஆள் நான் வழிகெடுப்பேன், அப்படி அது வரக்கூடாது. நமக்கு அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய வரக்கூடாது. கல்வியா, உனக்கு உன்னை விட நான் கல்வியை அதிகமாக்குவேன், அதுக்குரிய முயற்சி செய்வேன் என்று நம்ம என்ன செய்யணும், முயற்சிக்கணும். இபாதத்தா இவரை விட நம்ம நிறைய செய்யணும், முன்னாடி நிக்கணும் என்று நமக்கு போட்டி வர வேண்டும் சகோதரர்களே. போட்டி வந்தவர்கள் தான் எல்லா நிலைகளிலும் உருப்பட்டிருக்கிறாங்க, உயர்ந்திருக்கிறாங்க. நீங்க பள்ளிக்கூடத்தில் பாருங்க, திறமை ஒரு எந்த மாணவரிடத்தில் வரும், இவர் நல்லா படிக்கிறானா, இந்த பரீட்சையில நாம அவனுக்கு இரண்டாவது, அவனுக்கு முதல் ரேங்க் இரண்டாவது ரேங்க் வந்துருச்சா, இந்த மாணவனுக்கு ரோச வருது. என்ன ரோசம், அடுத்த பரீட்சையில உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன், உன்னை நான் ஜெயிப்பேன் என்ற சிந்தனை வந்தால் இந்த மாணவன் முன்னேறுவான், அவனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். இவர் நம்மை ஜெயித்து விட்டார் என்ற ஒரு சிந்தனை இருக்குமே ஆனால், தாழ்வு மனப்பான்மை இருக்குமே ஆனால், அவருடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இதுதான் எல்லா துறைகளிலும். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய கவலையை போக்கக்கூடிய வகையில் ஒரு வழியை சொன்னார்கள். இப்ப என்ன, இதுதான் உங்களுக்கு கவலை, கவலையை விடுங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை நீங்கள் செய்தால் உங்களோட அமல் செய்யறாங்கல்ல, போட்டி போடுறாங்கல்ல, அவங்களையெல்லாம் நீங்க மிகச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அமல், உங்களை யாரும் மிகைக்க முடியாது. அப்படிப்பட்ட அமல், அது என்ன அமல், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுபான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் சொல்லுங்கள். இவ்வாறு நீங்கள் சொன்னால் தர்மம் செய்யறாங்கல்ல, அவங்களை விட நீங்க மேலாயிருவீங்க, நீங்க தர்மம் செய்யாவிட்டாலும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த சஹாபாக்களுக்கு சந்தோஷம், நாங்களாம் உங்களை விட நன்மைகளை செய்யறோம், அவர்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு நன்மை நம்மிடத்தில் கிடைத்து விட்டது, எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஆனா இந்த விஷயம் அப்படி லீக் ஆகி அந்த பணக்கார சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போயிடுச்சு. அவங்க போனோம் என்ன பண்ணா, அவங்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது எதுக்கு நம்ம உடனும், இதை நீங்க ஏழைகள் மட்டும்தான் நீங்க செய்வீங்களா, அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யறது, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, சுப்ஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றது எல்லாருக்குரியது தானே, அவர்களும் அதை எடுத்துக்கொண்டார்கள். இப்ப இந்த ஏழை சஹாபாக்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்து விட்டது. அவங்களை விட நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இவங்க அந்த விஷயத்தையும் செய்யறாங்களே, அப்ப எல்லாம் ஈக்குவலாவில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடி வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த நல்லறத்தை அந்த செல்வந்தர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சஹி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி. அப்ப நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஜாலிக பதுலுல்லா யோதிஹி மையஷா, இது அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் தான் நாடியவருக்கு கொடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, பார்த்து பொறாமப்படல, அவ்வளவுதான். அவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்லது சொல்லிக் கொடுத்தோம், அவங்க பார்த்து அதையும் செய்து முன்னாடியில் முன்னணியில் இருக்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான், ஈமானையும் கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் சகோதரர்களே. அப்ப எதுல அவங்களுக்கு போட்டி வந்திருக்குன்னு பாத்தீங்களா, சஹாபாக்களுக்கு மத்தியில எதுல போட்டி வந்திருக்கிறது, தர்மம் செய்யறதுல, நல்லறங்கள் செய்வதில், அதுல நமக்கு மத்தியில போட்டி வரணும். உண்மையிலே நம்மிடத்துல ஈமான் ஆழ பதிந்திருந்தால், நம்மிடத்துல ஈமானிய உறுதி இருக்குமே ஆனால், அது இது போன்ற உறுப்புகள் வழியாக வெளிப்பட வேண்டும் சகோதரர்களே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்வேறு கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை லிமிட்படுத்தினாங்க. சில நேரம் என்ன பண்ணாங்க தெரியுமா, சஹாபாக்கள் அந்த ஈமானிய வேகத்தில் எல்லை மீறி கூட போனார்கள். இன்னைக்கு நம்ம யாரும் அப்படி போறதில்லை, நம்ம எல்லைக்குள்ளேதான் நிக்கிறோம், இன்னும் எல்லை பார்டர் கூட நம்ம தொடல. ஆனா சஹாபாக்கள் சில நேரங்களில் எல்லையை கூட மீறி போனாங்க. இரவெல்லாம் தொழுகை, பகலெல்லாம் நோன்பு, மனைவியை விட்டு விலகி இருக்கிறது. மனைவி பார்த்தா அழுக்கான ஆடையை உடுத்திக் கொண்டு ஒரு மாறி திரிவார். ஏங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க, இளம் தம்பதியர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு இல்லை. ஒரு நல்ல பெண்ணா எப்படி இருப்பாங்க, கணவனுக்கு முன்னாடி அலங்கரிச்சு நிற்பாங்க. நல்ல கணவனுக்கு முன்னாடி, அன்னி ஆண்களுக்கு முன்னாடி கிடையாது, அவ இப்படி இருப்பாங்க. ஆனா இந்த பெண் அப்படி இல்ல. உம்மு தர்தா ரலியல்லாஹு அழுக்கு ஆடையோட இருக்கிறாங்க, அவருடைய முகத்திலேயே ஒரு கவலை இருக்கிறது. சில பேர் வந்து கேட்டாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் அலங்கரிக்கணும்னா என் கணவனுக்காகத்தான் நான் அலங்கரிக்கணும், வேற யாருக்கு அலங்கரிக்க முடியும், கணவனுக்காகத்தான் அலங்கரிக்க முடியும். ஆனா என்னுடைய கணவர் அபு தர்தா, அவருக்கு நான் தேவையே இல்லை. அவர் இரவுல நின்றார்னா ஒரே தொழுகைதான், பகலுக்கு போனார்னா ஒரே நோன்புதான், அவருக்கு மனைவி தேவையில்லை. அப்ப நான் எப்படி அலங்கரிப்பேன்? கூட இருந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க தெரியுமா, அபு தர்தா இரவுல நின்று தொழுகு போகும்போது படுங்கன்னு படுக்க வச்சுட்டார். நீங்க தொழுகிறது போதும், படுங்க கொஞ்ச நேரம் படுங்கன்னு சொல்லி படுக்க வச்சா தூங்கியாச்சு. பகல்ல நோன்பு வைக்க போறாரா, நோன்பு வைக்க கூடாது. நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடுன்னு சொல்லி நோன்பு வைக்க விடல. இப்ப இந்த சஹாபி அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போறாங்க. சஹாபாக்கள் மத்தியில எப்படி பிரச்சனை இருந்தது பார்த்தீங்களா, இந்த ஆளு என் செல்வத்தை எடுத்துட்டார், என் மானத்தோட விளையாடிட்டார். இது பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு மடையில. சில தவறுகள் வந்தா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக மாட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க அங்கேயே கேட்டு சமாளிச்சுக்கருவாங்க. ஆனா நபி அவர்கள்ட்ட போகிற அளவுக்கு அவங்க பார்த்த பிரச்சனை என்ன, இவர் எனக்கு நண்பரா ஏற்படுத்தி விட்டிய, இவர் என் தொழுகையை கெடுத்துட்டார், இவர் என்னுடைய நோம்பை கெடுத்துட்டார், என்னுடைய வழிபாட்டை எல்லாம் கெடுத்துட்டார், இப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு நண்பரா நீங்க ஏற்படுத்தி விட்டுருக்கீங்க, முதல் இந்த ஆளை கலட்டி விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். நபி அவர்கள் சொன்னாங்க, அவர் மேல தப்பு இல்ல, சதக்க சல்மான், சல்மான் டலியல் அவங்க செஞ்சது கரெக்ட் தான். உங்களை யார் இரவெல்லாம் நின்று வணங்க சொன்னா, பகலெல்லாம் யார் நோன்பிக்க சொன்னா, இன்னலி ரவுஜி காலைக்கு ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, வலி ஜசதி காலைக்கு ஹக்கா, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, இதெல்லாம் நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இல்லாம என்ன பண்ற, வரம்பு மீறக்கூடாது. சரி, நம்மள அந்த மாதிரியான ஒரு எண்ணம் நம்மிடத்துல வருதா, நம்மளாம் வரம்பு மீற மாதிரி இருக்கு அப்படி ஒரு நிலையே இல்லையே. ஏன்னா நம்ம கடமைகள்லயே கோட்டை விட்டுருக்கிறோம். சஹாபாக்களுடைய வேகம் ஆர்வம் இதுதான். இது ஆண்கள் மட்டும் இப்படி இருந்தாங்க கிடையாது, பெண்கள் கூட இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் வந்துச்சு, அல்லாஹ்வின் தூதரே என் கணவர் என்ன போட்டு அடிக்கிறாரு, என்னுடைய கணவர் என்ன போட்டு அடிக்கிறாரு. பெண்கள் வந்து புகார் பண்ணாங்க, அடிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஏன் அடிக்கிறாரு காரணத்தை சேர்த்து சொல்லணும்ல, அது சொல்லல, கணவர் அடிக்கிறாரு அடிக்கிறாரு, இதுதான் கம்ப்ளைண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவரை கூப்பிட்டாங்க, ஏன் அவன் மனைவி அடிக்கிற? ஆமா அல்லாஹ்வின் தூதரே, நான் வாலிபரா இருக்கிறேன், என்ன பகல் கூட ஒரே நோன்பு, இப்படி நோன்பு வச்சா நான் என்ன செய்யறது? அதனாலதான் லைசா தட்டுனேன். தொழுகையில கொஞ்சம் நின்றமா, தொழுகமா, வந்தமான் இருக்கணும். தொழுகையில நின்றா அப்படியே தொழுகையிலே நிக்கிறது. அப்ப நான் அடிக்காம என்ன செய்வேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்புதானே, கணவன் இருக்கும்போது இப்படி கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்யாம ஒரே தொழுகை நோம்புன்றதா, எனது கணவன் அப்படி செய்யக்கூடாது, மனைவி அப்படி செய்யக்கூடாது. நபி அவர்கள் புரிய வச்சாங்க, சட்டத்தையும் சொன்னாங்க, கணவனுடைய அனுமதி இல்லாம எந்த பெண்ணும் நோன்பு நடத்தக்கூடாது. இப்ப இந்த சட்டங்கள்லாம் வந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சஹாபாக்கள் இந்த அமல்கள் மீது இருந்த அளப்பெரிய ஆர்வம், எல்லை மிஞ்சிய அன்பு, இது ஈமானுடைய அடையாளம். பல்வேறு சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுவாங்க, ஒரு நாள்ல ஓதுவாங்க. அப்படின்னா என்ன பாருங்க, ஒரு நாள்ல குரான் ஓதுறதுன்னா அன்னைக்கு பூரா குரான் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறது, வேற வேலையே இல்லை. அந்த சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி ஓதுறீங்க, ஒரு நாள்ல குரான் ஓதுறது, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குரான் ஓதுங்க போதும். அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு முடியாது. என்ன முடியாது, ஒரு மாசத்துக்கு ஓதவ முடியாது, ஒரு மாசத்துக்கு ஒரு குரான் ஓத முடியாது, அதை விட அதிகமா என்னால ஓத முடியும், இன்னும் எனக்கு நிறைய ஓத முடியும். நபியர்கள் பார்த்தாங்க, என்னடா இவர் சொல்லு வச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, அப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குரான் ஓதுங்க. இல்ல அல்லாஹ்வின் தூதரே நான் ஒத்துக்கிற மாட்டேன். எப்படி சொல்றாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குரான் என்னால ஓத முடியாது, நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குரான் ஓதுறோமா கொடுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரான் ஓதுறோமா, எத்தனை பேர் இந்த ஒரு வருஷத்துல போன ரமலான்ல இருந்து ரமலான் வரைக்கும் ஒரு குரான ஓதுனவங்க கையை தூக்குங்க. அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லாஹ், ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். அல்லாஹ் நம்மளை அப்படி ஆக்கியிருக்கிறான், மற்றவங்களும் இதை பார்த்து பொறாமப்படணும், நம்மளும் இந்த மாதிரி குரான ஓதணும். சஹாபி ஒரு வாரத்துல ஒரு குரான் எனக்கு முடியாது, நான் இன்னும் அதிகமா ஓதுவேன். நபி அவர்கள் சொன்னாங்க, மூணு நாளைக்கு ஒரு தடவை ஓதுங்க, இதுக்கு மேல என்கிட்ட அனுமதி கேட்காதீங்க. நபி அவர்கள் சொன்னார், இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. நோன்பு தினமும் ஒரே நோன்பு தான். நபி அவர்கள் சொன்னாங்க, வேண்டாம், மாசத்துக்கு மூணு நோன்பு இங்க போதும். அல் ஹசனத்து பி அஸரத்தி அம்சாலிஹா, அதானே ஒரு நன்மை அது போன்று பத்து மடங்கு உள்ளது. நீங்க ஒரு நோன்பு மூணு நோன்பு வச்சீங்கன்னா முப்பது நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிடும். இதெல்லாம் சொன்னாங்க நபி அவர்கள், இல்ல இன்னும் நிறைய போது நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க. அப்படின்னா ரெண்டு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க, கேட்கல. கடைசி நபிசல்லாஹு சொன்னாங்க, ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி அனுமதி, இதுக்கு மேல நோன்பு வைக்க உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க, உடம்புல தெம்பு இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க, ஆனா வயசாக வயசாக அவங்களால முடியல, முடியாதுன்னா தூர போட்டு போக வேண்டியதுதான், அப்படிதான் நினைப்போம். ஆனா அவங்க ஒரு கவலைய சொல்றாங்க, என்னால வளமைய செஞ்சுட்டு வந்த அமல என்னால செய்ய முடியாம போச்சு. சஹாபாக்களுடைய கவலை பாருங்க, ஒரு அமலை செஞ்சா கடைசி வரைக்கும் செய்யணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அதுவும் நபியோருடைய வழிகாட்டல். நபியோர் என்ன சொன்னாங்க, அஹப்புல் அமால் இலல்லாஹி மா தாவம் அலைஹி சாஹிபுஹா, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த அமல் அதை செய்யக்கூடியவர் நிலையாக செய்ய வேண்டும். எந்த அமலையும் ரெண்டரை காய் தான் தொழுகிறீங்க, வளமையா ரெண்டு ரெண்டா தொழுகிட்டுவாங்க, அல்லாஹ் ரொம்ப பிடிச்சாமல். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவ்வளவு அதிகமா குரான் ஓதுறாங்க, இவ்வளவு அதிகமா நோம்புக்கிறாங்க, அதை வளமையா செய்ய நினைச்சாங்க. வயோதிகம் அடையும் போது உடம்புல சக்தி இல்லை, அப்ப ஓத முடியாம போகுது, அப்ப கவலைப்பட்டாங்க. நபியவர்கள் அன்னைக்கே எனக்கு சொன்னாங்க, என்னுடைய ஹபீப், அப்பவே அவங்களுடைய சொன்ன அந்த இதை நான் ஃபாலோ பண்ணிருக்கணும் என்றெல்லாம் அவங்க பேசினதை நம்ம ஹதீஸ்கள்ல பாக்கிறோம். நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள் அமல்கள் விஷயத்தில் எப்படியெல்லாம் போட்டி போட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நாளைக்கு மறுமையில தீர்ப்பும் கூட இந்த அமல்களை வைத்துத்தான் அல்லாஹ் வழங்குவான். நாம் சொர்க்கவாசியா நரகவாசியா, நமக்கு வெற்றியா தோல்வியா, இதை நாம் செய்கின்ற இந்த அமல்களை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தீர்ப்பு வழங்க இருக்கிறான். சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போய் விடுவார்கள், சொர்க்கத்துக்குள் அவர்கள் சென்ற பிறகு அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வான், தில்குமுல் ஜன்னத்துல்லத்தி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், இந்த சொர்க்கம் இந்த உலகத்திலே நீங்கள் செய்த நல்லறங்களின் காரணத்தால் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த உலகத்திலே நீங்கள் செய்த நல்லறங்களால் இந்த சொர்க்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சொர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படும் அமல்களை வைத்துத்தான் சொர்க்கம் கூட நிச்சயிக்கப்படுகிறது. சொர்க்கத்துக்காகத்தான் வாழ்கிறோம், அந்த சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்கின்ற அமல்களை நாம் எவ்வளவு செய்திருக்கிறோம், அந்த அமல்களில் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம், அதுதான் மறுமை வாழ்க்கையில் நமக்கு சொத்து. காசு, பணம், உறவு, நட்பு எதுவும் நமக்கு பயன் தராது, இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த நல்லறங்கள் தான் நமக்கு உதவியாக இருக்கும். இன்னஹாதா லஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுவே மகத்தான வெற்றி. எது சொர்க்க வாழ்க்கை இருக்கிறதே அந்த சொர்க்கத்தை அடைவது மகத்தான வெற்றி. லி மிஸ்லி ஹாதா ஃபல் யஅமலில் ஆமிலூன், செயல்படக்கூடியவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் இதற்காக பாடுபடட்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். இதுதாங்க பெரிய வெற்றி, சொர்க்கத்தை அடைவது. அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பாடுபடுங்கள். ஃபல் யஅமலில் ஆமிலூன், பாடுபடக்கூடியவர்கள் இதற்காக பாடுபடட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அமல்களை நம்ம நிறைய செய்யணும் சகோதரர்களை. மறுமையில தீர்ப்பு இதுதான். என்ன தராசு? காய்கறியின் இருக்கிற தராசா? அல்லாஹ் தராசு வச்சிருக்கிறான். நம்முடைய அறிவை கொண்டு அதை நம்ம புரிய முடியாது. தராசை கொண்டு அரிசியை நிற்கலாம், கத்திரிக்காயை நிற்கலாம், காய்கறியை நிற்கலாம், பருப்பு வகையை நிற்கலாம், தொழுகை நோன்பையும் தான தர்மங்களே எப்படி நிற்கிறது? நிற்பான், அல்லாஹ் நிற்பான். அதற்கு என்று ஒரு தராசு வைத்திருக்கிறான். வல் வசனு யௌமயதினில் ஹக், அன்றைய நாளில் நிற்பது உண்மை, கண்டிப்பாக நிற்கப்படும். ஃபலா துபகமு நஃப்ஸுன் ஷய்யா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் கொஞ்சம் கூட அநீதி இழைக்கப்படாது. அல்லாஹ் தான் நேர்மையாளன் என்பதை காட்டுவான். பாருங்கள், நீங்கள் சம்பாதித்த நல்லறங்கள், நீங்கள் சம்பாதித்த தீமைகள் இரண்டும் இருக்கிறது. வைன்கான மிஸ்தால ஹப்பத்தி மின் ஹருதல் அதைனா பிஹா, கடியளவு உள்ள ஒரு நல்லறமாக இருந்தாலும் அதையும் நாம் கொண்டு வந்து விடுவோம். எதையும் அல்லாஹ் விடமாட்டான், எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிற்பான். ஃபம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராலியா, யாருடைய நன்மை நடை கனமாக இருக்கிறதோ அவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பார். யாருடைய நன்மையின் எடை குறைந்து பாவத்தின் எடை அதிகமாகி விடுகிறதோ, ஹாவியா, அவர் செல்லுகின்ற இடம் ஹாவியா. வமா அதராக மாஹியா, ஹாவியானா என்ன தெரியுமா? நாருன் ஹாமியா, சுட்டு பொசுக்கக்கூடிய நெருப்பு. சொர்க்கம் நரகம் எதை வச்சு எல்லாம் முடிவு பண்றான்? நன்மை அதிகமா இருக்கா, தீமை அதிகமா இருக்கா? மறுமை நாளில் நேர்மையான தராசுகளை நாம் கொண்டு வந்து நிறுவுவோம், நாம் வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தராசு உண்மை, எடை போடப்படுவது உண்மை. நம்முடைய நன்மைகள் பொருள்களாக மாறும், நம்முடைய தீமைகள் பொருள்களாக மாறும். ரெண்டை அல்லாஹ் நிறுத்து போடுவான். எது கூடுது எது குறையுது அதை வச்சு நமக்கு முடிவு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் கடைக்கு போனா இத்தனை கிலோ அரிசி வேணும், இத்தனை கிலோ பருப்பு வேணும், அது இவ்வளவு அதிகமா இருக்கணும், அது எனக்கு எடை அதிகமா கொடுங்கன்னு நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். மறுமையில அரிசி பருப்பு காய்கறி காசு பணம் இதெல்லாம் எடை போடப்படாது. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், அதனாலதான் நல்லறங்களுக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிருங்க, நம்ம கண்ணு கை காலு காது உடம்பு எல்லாமே அழிஞ்சு போயிரும். நம்ம சம்பாதிச்ச காசு பணம் சொத்து பத்து வீடு மாளிகை, நம்ம பெத்தெடுத்த பிள்ளைய, நம்ம கட்டிய மனைவி, நம்ம பெத்தெடுத்த நம்மளை பெத்தெடுத்த பெற்றோர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருவாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் அழியாது. என்ன அழியாது சொல்லுங்க? எதுவும் அழியாது, அமல். அதனால அந்த அமலுக்கு அல்லாஹ் வச்ச பேர் தெரியுமா? வல் பாக்கியாத் ஸாலிஹாத், பாக்கியாத், நிலைத்து நிற்கக்கூடியவைகள், நல்லறங்கள். ஸாலிஹாத், நல்லறங்கள் நிலைத்து நிற்கக்கூடியவை என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மளே அழிஞ்சு போயிருவோம், நம்முடைய உடம்பு கூட இருக்காது. ஆனா உலகத்தில் வாழும்போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு வார்த்தையை உதித்திருப்போமே இது வாழும். செஞ்ச நன்மைகள் எப்போது கூட ஆதம், ஆதமுடைய மகன் சொல்கிறான், மாலி மாலி மாலி, ஏன் படம் ஏன் படம் ஏன் படம் சொல்றான். எது ஓம் படம்? நபி அவர்கள் கேட்கிறாங்க, எதுனா ஓம் படம்? இல்லாம அக்கல்த்த, எதை நீ சாப்பிட்டு அழித்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய உணவு. லபிஸ்த அபுளைத்த, உடுத்தி கிழித்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய ஆடை. தசத்தக்த ஃபம்லைத, தர்மம் பண்ணி முடிச்சுட்டையே அதுதான் ஓம் பணம். தர்மம் செய்து முடித்து விட்டாய் அதுதான் ஓம்பணம். கையில கோடியா வச்சிருந்தா ஓம்பணம் ஆயிருமா? சொத்து பத்துகளை வாங்கி போட்டிருந்தா அது செல்வம் ஆயிருமா? அவ்வளவு வாங்கி போட்டுட்டு பத்திர ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி மறந்து போயிடுறான். அது வரைக்கும் ஓம்பணமா இருந்தது, அது அடுத்த நிமிஷத்தில் அதை வேற ஒருத்தவன் சொந்தம் கொண்டாடுறான். இதுதான் இந்த துனியாவில் அவனுடைய நிலைமை. நாம சம்பாதிக்கக்கூடியது என்ன? நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் தான், அதுதான் நிலையா நிறுத்து நிற்கும். அன்பான சகோதரர்களே, எடை, இந்த எடையில வந்து அல்ல இந்த யாரு இது எது கூடு, நன்மை கூடுதா தீமை கூடுதா, இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம அலட்சியா நம்ம அலட்சியமா கருதுறோம். ரெண்டரை கை சுண்ணத்தான இப்ப விட்டா என்ன? கரெக்டா நம்ம இக்காம சொல்லும்போது போவோம். இக்காம சொல்லும்போது தான் நம்ம என்ன செய்யறது, ரூம்ல இருந்து கிளம்புறது. ஒரு செஞ்சுட்டு கிளம்புவோம், வர்றதுக்குள்ள ரெண்டரை காயத்து முடிஞ்சிடும். சில ஜமாத்து கூட மிஸ் ஆயிரும். அது வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். ஏன் கொஞ்சம் சீக்கிரமா போய் முன்சுன தொழுதா என்ன? ஜமாத்து மிஸ் ஆகக்கூடாதுங்கிறது நமக்கு அவ்வளவு அக்கறை இருக்க மாட்டேங்குது. ஜமாத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு, ஒன்று ரெண்டு சிறப்பா? ஒவ்வொரு எட்டுக்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. பள்ளிவாசல்ல வந்து நீங்க தொழாம சும்மா உட்கார்ந்து இருந்தாலே மாணவர்கள் அல்லாஹ் மகபிர் லஹு வர்ஹம்ஹு, யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவருக்கு கருணை காட்டு, துவா செய்து கொண்டே இருப்பார்கள். தொழுகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அடியான் தொழுகையிலே இருக்கிறான். எவ்வளவு சிறப்புகள் இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். முந்துடமா போட்டி போட்டம்மா, ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? சுபஹானல்லாஹ், அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே இந்த உபதேசத்துல பின்னி பிணைந்த வாழ்க்கை. கேட்கிற செய்தி தனியாகவும் அவருடைய வாழ்க்கை தனியாகவும் இருக்காது. எதை கேட்கிறாங்களோ அதை அப்படியே அமல் பண்ணிருவாங்க, வாழ்க்கையை அப்ளை பண்ணிருவாங்க. இதான் நபித்தோழர்கள். ஒரு சஹாபி மதீனாவில இருந்து தொலை தூரத்தில இருந்து வந்தார். அவருடைய வீடு தான் மதீனாவிலே தூரத்தில் இருக்குது. மஸ்ஜித் நபவிக்கு நடந்தே வருவார், அவ்வளவு தூரத்திலிருந்து வர்றார். அப்ப பல பேர் சொன்னாங்க, எங்க இவ்வளவு தூரத்திலிருந்து வர்றீங்கல்ல, பகல் நேரத்தில் வெயில் கடுமையா இருக்கும், நடந்து வந்த கால் என்னத்துக்கு ஆகிறது, இரவு நேரத்தில் பூச்சி பட்ட ஏதாவது இருக்கும், ஒரு கழுதை எடுத்துக்கிறது ஒட்டகத்தில் வரலாம்ல, அவருக்கு என்ன கழுதை இல்லையா, வாகனத்தை எடுத்துக்கிறதுக்கு சோர்ஸ் இல்லையா, எல்லாம் இருக்குது. அவர் சொன்னாரு, என் வீடு பக்கத்தில் இருந்து எனக்கு பிடிக்கலங்க, தூரத்தில் இருக்கிறத நான் விரும்புறேன் அப்படின்னு பொத்தாம்படியே சொன்னார் இந்த சஹாபி. இந்த செய்தியை சகாபாக்கள் நபிசல்லாசம் கூட கொண்டு போனாங்க. பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீங்க சில பேர் நினைப்பாங்கல்ல, பள்ளிவாசல் பக்கமா அங்க இருக்கக்கூடாது, ஏன்னா சைத்தா தான் பாங்கு சுத்தத்துக்கேத்தா ஓடுவான், அவனுக்கு தான் இந்த பாங்கு சுத்தம்லாம் அலர்ஜியா இருக்கும். சில பேருக்கு பள்ளிவாசல் பக்கம் பிடிக்கும், ஏன்னா ஒரே பாங்கு சத்தம் தொழுக, ஃப்ரீயா இருக்கும். ஈமான் இல்லாதவங்க, ஈமான் இல்லாம பள்ளிவாசலை தேடி வருவாங்க. அப்ப இந்த சஹாபியுடைய கூற்று கான்ட்ரவர்சியா இருக்கிறனால நபி அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுது. நபிசல்லாசன் சாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, பள்ளியாசல் பக்கத்தில் வீடு இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்களா? ஆமா தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நான் அப்படி சொன்னேன். அது என்ன காரணம்னா, நீங்க தான் சொன்னீங்க பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தா ஒவ்வொரு எட்டுக்கும் பாவம் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு எட்டுக்கும் அந்தஸ்து உயர்த்தப்படும் சொன்னீங்க. என் வீடு தூரமா இருந்தாதான் என்னுடைய எட்டுக்கள் அதிகமாகும், என்னுடைய எட்டுக்கள் அதிகமாக அதிகமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அதிகமாகும், என்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவது அதிகமாகும். நான் அதை எதிர்பார்த்து தான் அல்லாஹ்வின் தூதரே நான் இதை சொன்னேன், மற்றபடி தவறான நோக்கத்தில் நான் சொல்லல. எனக்கு வாகனத்தை ஏற்படுத்திக்கிற முடியும், ஆனா அந்த நன்மையை கருதி நான் சொல்றேன். ஹதீஸ்ல வருது, இந்த சஹாபி இவ்வளவு தொலைவு தூரத்தில் வந்தாலும் சஹி முஸ்லீம்ல வருது, லா துஹ்தி உஹு சலாத்துன், ஒரு தொழுகை கூட அவருக்கு ஜமாத்தோட தவறி போகாது, ஒரு தொழுகை தவறி போகாது. கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி நடந்து வந்து ஜமாத்தோட தொழுதுட்டு போயிருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியுடைய சொல்ல கேட்டு துவா செஞ்சாங்க, நீ எதிர்பார்த்த நன்மை முழுவதையும் அல்லாஹ் உனக்கு நிறைவாக வழங்கட்டும், நீ எதிர்பார்த்த நன்மை முழுவதையும் கூலி முழுவதையும் அல்லாஹ் உனக்கு முழுமையாக தரட்டும் துவா செய்தார்கள். இதுதான் சகோதரர்களே, நன்மையில போட்டி போடுறதுங்கிறது, நன்மைக்காக பாடுபடுறதுங்கிறது. இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய தகவல்கள் இருக்கிறது. அதுதான் நம்ம படிப்பினர் நம்முடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி நாம் அமைத்துக் கொள்ளணும். நபி அவர் நம்ம சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம், ஆனா நபி அவருடைய ஆலோசனை என்ன தெரியுமா, லா தஹ்கீரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் ஷைஆ கொஞ்சத்தை கூட நீங்கள் இழிவாக நினைத்து விடாதீர்கள், அற்பமாக நினைத்து விடாதீர்கள். அரபுல எங்க வழக்கத்தை என்ன சொல்லுவாங்க, கொஞ்சங்கிறதுக்கு சொல்லுங்க, பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல சோயா சொல்லுவாங்கல்ல சோயான்னு, அது செய்யாதான் சோயாங்கிறாங்க. நபி அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, சோயாவதான் சொல்றாங்க. அமல்கள் சின்னத கூட நீ அற்பமா நினைத்து விடாதீர்கள், எதையும் விடாதீங்க, எல்லாத்தையும் செய்யுங்கிறாங்க நபி அவர்கள். ஏன் தெரியுமா, உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இந்த சோயாதான் மாத்தும். நீங்க கடைசியில் பாருங்க, ஒரு ரெண்டு கிலோ அரிசி கடையில கேக்குறீங்க, ரெண்டு கிலோ கல் அங்க போட்டுருவான், அரிசியையும் போட்டுருவான், அப்படியே என்ன செய்யும், கல் இங்கிட்டு இருக்கும், அரிசி அரிசி கீழே இருக்கும், கல் மேல நிக்கும். கல் வந்து எப்படி இருக்கும், கீழே நிக்கும், அரிசி மேல நிக்கும். இந்த அரிசியுடைய எடையை தீர்மானிக்கிறது எது தெரியுமா, அவன் கடைசியா ஒரு நாலு அரிசியை தூக்கி போடுவான். இந்த கடைசி நேரத்தில் இப்படி இருக்கும்போது ஒரு நாலு பருக்கையை தூக்கி இங்க போடும்போது இது இங்கிட்டு போயிரு, இது இங்கிட்டு வந்துடும். அந்த நாலு பருக்க இத மேல கொண்டு போயிருது, இத கீழே கொண்டு போயிருது. அந்த நாலு பருக்கையில நம்ம அற்பமா நினைக்கக்கூடிய அந்த நல்ல மல்கள் ஏன்னு இருக்கக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் மாறலாமா இல்லையா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் கருணை வச்சானா இத கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவன் அதுக்கு மேல ரஹ்மான், அளவற்ற அருளாளர். ஆனா நம்முடைய எண்ணத்தை அல்லாஹ் பார்ப்பான், நீ எப்படி செய்யற, நல்ல மல்களை பாடுபடுறியா, அல்ல என்னன்னு பாக்குறான். ஒரு மனுஷன் வருவான், நிறைய பாவம் செஞ்சிருப்பான், நன்மைகள் குறைவா இருக்கும், பாவையடைகள் பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய இடையை நிறுத்துப்பார், யா அல்லாஹ் நான் எப்படி நிற்கிறது, பார்த்தாலே தெரியுதே, நான் பார்வை எட்ட அளவுக்கு பாவத்தை செஞ்சிருக்கிறேன், இதை போய் நிற்க சொல்றியே, நிறுத்துப்பார். பாவேடுகள் ஒரு தட்டிலே வைக்கப்படும், ஒரு துண்டு பேப்பர் இன்னொரு தட்டிலே வைக்கப்படும், பாவேடுகள் பறந்துவிடும், சகுலத்தில் பித்தாக்கா, அந்த ஒரு துண்டு பேப்பர் கணத்தால் கீழே சென்றுவிடும். பார்வை எட்ட அளவுக்கு உள்ள அந்த பாவேடுகள் பறக்கிற அளவுக்கு இந்த ஒரு துண்டு பேப்பர் அவ்வளவு வெயிட்டா இருக்கு, அதுல என்ன இருக்குது, தீஹா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வன்ன முஹம்மதன் ரசூலுல்லா, அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, முகமது நபி அல்லாவுடைய தூதர், அந்த கலிமா அங்கே இருந்தது, அல்லாவுடைய பெயர் இருந்தால் அதை விட எது கணக்க முடியும். இப்படி அல்லாவுடைய ரஹமத் சில நேரங்களில் இப்படி கூட நமக்கு கிடைக்கலாம், அது எத்தனை பேருக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம பாடுபடணும். அன்பான சகோதரர்களே, நம்ம மூத்தா பெயர்வோம், இதுல உங்களுக்கு யாருக்கா டவுட் இருக்குதா, இல்ல யாருக்கா உங்களுக்கு டவுட் இருக்குதா, இல்ல இல்ல யாராவது சொல்லுங்க, நான் மௌத்தா போக மாட்டேன்னு சொல்லுங்க, யாருமே சொல்ல முடியாது. அதனால இதுக்கு பேர் யக்கீன் நல்லா வச்சிருக்கான், யக்கீன் வாபூது ரப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன். ஏன்னா நாத்தியன் கூட ஒத்துக்கிறோம், உலகத்துல எவனும் மறுக்க மாட்டான், பைத்தியம் எவனா மறுப்பான், அறிவுல எவனும் மறுக்க மாட்டான், மௌத்து நமக்கு வரும். நம்ம மௌத்தா போன பிறகு நமக்கு கூட வரக்கூடியது என்ன, நம்ம கட்டிய மனைவி வரமாட்டா, நம்ம பெத்த பிள்ளையை வரமாட்டா, என்னதான் அழுதாலும் வாப்பாவை கபூர்ல வச்சுட்டு அவன் போயிருவான், யாரும் நம்ம செல்வம் எதுவும் வராது. எரிஜி உன்னோட கபூர்ல இருக்கும், யாரும் இல்லாத நேரத்தில் உனக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்கும். அது என்ன, எபக்கா அமலுகு, அவன் செய்த நல்லறங்கள் தான் அவனோடு இருக்கும். அந்த தனிமையான வாழ்க்கையில் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, தஸ்பீஹ், திக்ருகள், குரான் ஓதுறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவாக செய்து கொண்டு மறுமை வாழ்க்கைக்காக நம்ம பாடுபடணும். இதை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கொள்ளணும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து எந்த உபதேசம் சொன்னாலும் முதல் அது எனக்கு பொருந்தும், பிறகு உங்களுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் வழிபாடுகளை நிறைவாக செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று கருணையை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. பாக்ரதாவான அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.